எனது அருமை அன்புள்ளங்களே, தாவீதும் இன்னும் சிலரும் வெவ்வேறு காலங்களில் சூழல்களில் பல்வேறு காரணங்களுக்காக உருவாக்கிய பாடல்களின் தொகுப்பு திருப்பாடல்கள் நூல் என்பதை நாம் அறிவோம். இவ்வாசிரியர்கள் இப்பாடல்களை உருவாக்கிய போது தங்கள் பாடல்கள் ஒரு நூலாக தொகுக்கப்படும் என்ற எண்ணத்தில் எழுதவில்லை. அவர்கள் உருவாக்கிய அந்த 150 பாடல்களையும் பல ஆண்டுகள் கழித்து தொகுத்தவர்கள் அவற்றை ஓரளவு வரிசைப்படுத்தியுள்ளனர். இன்று பெரும்பாலான விவிலிய பதிப்புகளில் 150 திருப்பாடல்கள் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1 முதல் 41 வரையிலான திருப்பாடல்கள் முதல் பகுதி, 42 முதல் 72 வரையிலான திருப்பாடல்கள் இரண்டாம் பகுதி, அதேபோல் 73 முதல் 89, 90 முதல் 106, 107 முதல் 150 என்று திருப்பாடல் நூல் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. சவுல் அரசனுடன் தாவீது மேற்கொண்ட போராட்டம் திருப்பாடல்கள் நூல் முதல் பகுதியின் மையமான ஒரு கருத்து என்று விவிலிய ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இந்த போராட்டத்தை எடுத்துரைக்கும் திருப்பாடல் 36 நமது இன்றைய தேடலில் சிந்திப்போம். அன்பு நெஞ்சங்களே, ஆடுகளை மேய்த்துக்கொண்டு ஆனந்தமாய் சுற்றித் திரிந்த சிறுவன் தாவீது ஆண்டவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இறைவாக்கினர் சாமுவேலால் திருப்பொழிவு செய்யப்படுகின்றார். இதை நாம் முதல் சாமுவேல் 16 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். சிறுவன் தாவீதை அரண்மனையில் ஆர்வமாய் வரவேற்ற அரசன் சவுல் படிப்படியாக தாவீதின் மீது பொறாமையும் வெறுப்பும் கொண்டு அவரை கொன்றுவிடும் அளவு வெறிகொண்டு அலைகின்றார். சக்தி வாய்ந்த அரசன் தனி ஒரு மனிதரை கொல்ல துடிக்கும்போது அந்த தனி மனிதன் தேடும் ஒரே புகலிடம் கடவுள்தானே? சவுல் அரசனும் அவரை சார்ந்தவர்களும் தன்னை அழிக்க மேற்கொண்ட முயற்சிகள், அந்த முயற்சிகளையெல்லாம் அழித்து தன்னை காத்து வரும் இறைவனின் கருணை என்ற இந்த இரு எண்ணங்களும் முதல் 41 திருப்பாடல்களில் மாறி மாறி ஒலிக்கின்றன. இன்றைய நம் தேடலில் இடம்பெறும் 36 திருப்பாடலிலும் மானிடரின் தீய குணம் முதல் பகுதியிலும் கடவுளின் கருணை இரண்டாம் பகுதியிலும் ஒலிக்கின்றது. முதல் பகுதியில் மானிடரின் தீய குணம் பற்றி எளிய வரிகளில் வெளிப்படுத்தியுள்ளார் தாவீது. 3000 ஆண்டுகளுக்கு முன் திருப்பாடல் ஆசிரியர் சொன்ன இந்த வரிகள் நாம் வாழும் 2011 ஆண்டில் உள்ளவர்களை பற்றி சொல்லப்பட்டிருப்பதைப் போல் ஒலிக்கின்றன. அன்பு நெஞ்சங்களே, மனித வாழ்வில் நன்மையோ தீமையோ நம் மனதில் நுழைவதற்கு கண்கள் காதுகள் என்ற இரு வாசல்கள் நமக்கு உள்ளன. அதேபோல் நன்மையோ தீமையோ நம்மிடமிருந்து வெளியே செல்வதற்கும் நமது வாய் என்ற ஒரு வாசல் உள்ளது. இந்த வாயில்களை காக்கும் காவலாளி நமது மனம் அல்லது மனசாட்சி. திருப்பாடலின் ஆசிரியர் இந்த பாடலின் முதல் 4 திருவசனங்களில் இந்த 3 வாசல்களை பற்றி தெளிவாக பேசுகின்றார். அப்பகுதியில் சொல்லப்பட்டுள்ள வரிகளை இப்போது கேட்போம்.
திருப்பாடல் 36. பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இரையச்சம் இல்லை, ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகப் போவதில்லை என இருமாந்து தமக்குத்தாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல் உணர்வோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டனர்.
நிம்மதி என் வாழ்வில் நிழலானதே தஞ்சமே நீயனவே வந்த நாளிலும் விஞ்சிடும் பலவீனம் என்னை வாட்டுதே கெஞ்சிடும் குரல் கேட்டு இரக்கம் கொள்ளாயோ நஞ்சென என்னை தாக்கும் குறைகள் தீராயோ இறைவா
அன்பு நெஞ்சங்களே, நம் ஒவ்வொருவரையும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிநடத்தும் கண் காது வாய் என்ற இந்த 3 வாயில்களை பற்றி நான் நினைக்கும் போது மகாத்மா காந்தி வைத்திருந்ததாக சொல்லப்படும் அந்த குரங்கு பொம்மைகள் என் மனதில் நிழலாடுகின்றன. அறிவுள்ள குரங்குகள், த வாய்ஸ் மங்கீஸ் என்ற இந்த அடையாளம் ஜப்பானில் 17ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட ஒரு கோவிலில் காணப்படுகின்றது. கன்ஃபூஷியஸ் கற்றுத்தந்த பாடங்களான தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை கேட்காதே, தீயவற்றை பேசாதே என்ற அந்த 3 குரங்குகளை பற்றி நமக்கு தெரியும். 4வது குரங்கு தீயவற்றை செய்யாதே என்பதை கூறும் வண்ணம் தன் கைகளை மார்போடு கட்டிய வண்ணம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. அறிவுள்ள இந்த குரங்குகள் சொல்லித்தரும் இந்த பாடங்களை நாம் பல வேளைகளில் மறந்து விடுவதால் பிரச்சினைகள் மலைபோல் குவிந்து விடுகின்றன. இந்த பாடங்களை மறந்துவிட்டவர்களை பற்றியே திருப்பாடல் 36 முதல் பகுதியில் ஆசிரியர் தெளிவாக சொல்கின்றார். அன்புள்ளங்களே, தீமை என்பது ஒரே நாளில் ஒருவரது வாழ்வில் குடிகொள்வதில்லை. சிறிது சிறிதாக துளி துளியாக இறங்கி நம்முடைய மனதை தீய எண்ணங்கள் நிறைக்கின்றன. துளி துளியாக நீர் இறங்கினால் ஓர் இரும்பு கவசமும் துருப்பிடித்து தூளாகி போகும் இல்லையா? அதுபோலவே தீய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊறிப்போகும் உள்ளமும் ஒரு குலைந்து போகும். இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு தவளைகளை வைத்து நடத்தப்பட்ட ஒரு பரிசோதனை. கொதிக்கும் நீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் தவளை ஒன்றை போட்டால் என்ன ஆகும்? அது உடனே அந்த நீரை விட்டு எகிரி வெளியே குதித்துவிடும். குளிர்ந்த நீருள்ள மற்றொரு பாத்திரத்தில் ஒரு தவளையை போட்டால் அது அங்கு மகிழ்ச்சியாய் நீந்தி வரும். அந்த பாத்திரத்தை மெதுவாக, மிகவும் மெதுவாக சூடாக்கினால் நீரின் வெப்பநிலை ஒவ்வொரு புள்ளியாக உயரும். பாத்திரத்தில் உள்ள தவளை அந்த வெப்பத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிவிடும். அந்த பாத்திரம் நல்ல வெப்பத்தை அடையும் போது அதிலிருந்த தவளை வெளியே குதிக்கும் எண்ணத்தை மறந்து, குதிக்கும் திறனையும் இழந்து அந்த வெப்பத்திலேயே வெந்து சாகும். தீய எண்ணங்களும் இதே போல்தான் அன்பர்களே. அவை மனதில் முதலில் நுழையும் போது நமக்குள் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அதே எண்ணங்களை அடிக்கடி கேட்டு பார்த்து பேசி வரும்போது அவைகளே நமக்கு பழக்கமாகிவிடும். பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது என்பது திருப்பாடல் ஆசிரியர் அழுத்தம் திருத்தமாக சொல்லும் கருத்து.
கெஞ்சிடும் குரல் கேட்டு இரக்கம் கொள்ளாயோ, நஞ்சென இணை தாக்கும் குறை கட்டிராயோ, இறைவா இறைவா இறைவா.
என் அருமை நெஞ்சங்களே, நம்மை தீய வழிகளில் ஊறிப்போகச் செய்வதற்கு, நாம் தொடர்ந்து குற்றங்கள் செய்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்லும் ஒரு வரி கூறிய அம்பாக நம்முடைய நெஞ்சில் பாய்கின்றது.
அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாக போவதில்லை என இருமாந்து தமக்கு தாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர்.
இந்த வரியை நான் வாசித்த போது என் மனம் அரசியல் தலைவர்களைத்தான் அதிகம் எண்ணி பார்த்தது. கருப்பு பணம் என்ற சிந்தனையை நாம் அடிக்கடி பேசி வந்திருக்கின்றோம். தவறான வழிகளில் செல்வம் சேர்த்துள்ள குற்றத்தில் இந்தியாவின் இன்றைய தலைவர்களில் 80 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டோர் பெரும் குற்றவாளிகள். இந்தியாவில் குற்றங்கள் பெருகுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா அன்பர்களே? நீதிமன்றங்கள். துரிதமாகவும் நேர்மையாகவும் செயல்பட முடியாத நமது நீதிமன்றங்கள். இந்தியாவில் ஒருவரை குற்றவாளி என்று தீர்மானிக்க குறைந்தது 10 முதல் 20 ஆண்டுகள் ஆகலாம். இந்த குற்றவாளி உயர்ந்த இடத்தில் உள்ள ஒரு தலைவர் என்றால் 30 அல்லது 40 ஆண்டுகள் ஆகலாம். அன்புள்ளங்களே, 20,000 அதிகமானோரை கொன்ற போபால் நச்சுவாயு விபத்து நடந்து 26 ஆண்டுகளுக்கு பிறகு சென்ற ஆண்டு 8 பேரை குற்றவாளிகள் என்று கண்டுபிடித்து அவர்களுக்கு நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இந்தியாவிலும் இன்னும் பல நாடுகளிலும் கடந்த சில ஆண்டுகளாக குற்றவாளிகள் பலர் வெட்கத்தில் தலைக்குனிந்து நிற்பதற்கு பதில், மக்களின் வெறுப்புக்கு உள்ளாவதற்கு பதில் மேடைகளிலும் அரியணைகளிலும் அமர்ந்திருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். ஏதோ ஒரு சாதனை புரிந்தவர்களைப் போல அவர்களை சுற்றி நிற்கும் வீடியோ கேமராக்களையும் மற்ற கேமராக்களையும் பார்த்து அவர்கள் கையசைப்பதையும் பார்க்கின்றோம். இந்த காட்சிகளையெல்லாம் காணும்போது எனக்குள் ஆழமான ஒரு பயம் உருவாகின்றது. இந்த காட்சிகள் இன்னும் பலரை தவறான வழிகளுக்கு ஈர்த்துவிடுமோ என்ற பயம் எனக்கு. இதே பயம் திருப்பாடல் ஆசிரியரையும் உலுக்கி எடுத்திருக்க வேண்டும். அவரது உள்ளத்தையும் வேதனையில் கசக்கி பிழிந்திருக்க வேண்டும். ஆனால் அன்பர்களே, திருப்பாடலின் ஆசிரியர் இந்த வேதனையுடன் பயத்துடன் இந்த திருப்பாடலை நிறைவு செய்யவில்லை. இத்திருப்பாடலின் 2வது பகுதியில் 5 முதல் 12 வரையில் உள்ள திருவசனங்களில் கடவுளின் கருணையை அவர் பாடி முடித்திருக்கின்றார். என தருமை அன்புள்ளங்களே, கவிதை நயத்தோடு ஒலிக்கும் அந்த வரிகளுடன் நாமும் இன்றைய நம்முடைய தேடலை நிறைவு செய்வோம்.
ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புக்கள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது! மானிடரும் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர். ஏனெனில் வாழ்வுதரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாவும் ஒளிபெறுகின்றோம். உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும், நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும்.
அவர் சே